தவக்கால இரண்டாம் ஞாயிறு. எனது அன்பு சகோதரிகளே, சகோதரர்களே, தொலைக்காட்சியில் வந்த இந்த விளம்பரத்தை உங்களில் பலர் பார்த்திருப்பீர்கள். தான் நேசிக்கிற பெண்ணை காரில் அழைத்து கொண்டு போகிற இளைஞன் அழகான ஓர் இடத்தில் காரை நிறுத்துகிறான். அவளுக்கு வியப்பும் மகிழ்ச்சியும் நிறைந்த ஓர் அனுபவத்தை தருவதுதான் அவனது நோக்கம். திடீரென ஒரு நிழற்குடை விரிகிறது, மேஜை வருகிறது, மேஜை விரிப்பு மிளர்கிறது. ஒரு விருந்துக்கு தேவையான அனைத்தையும் அவன் காரிலேயே கொண்டு வந்திருக்கிறானா என்று மகிழ்ச்சியான வியப்பில் கண்கள் விரிய அவள் பார்க்கும்போது அவன் சிவப்பு ரோஜா மலரை நீட்டி அவளை மணந்து கொள்ளச் சம்மதம் கேட்கிறான். இப்படி எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் பிரம்மாண்டமாய் எதையாவது செய்து அன்புக்குரியவர்களை வியப்பில் ஆழ்த்துவது சிலருக்கு வழக்கம். இயேசுவும் இதைத்தான் செய்கிறாரா? தவக்காலத்தின் இரண்டாம் ஞாயிறான இன்று நற்செய்தி வாசகத்தில் இயேசு முக்கியமான அவர் மனதிற்கு நெருக்கமான மூன்று சீடர்களை அழைத்துக் கொண்டு மலையுச்சிக்குப் போகிறார். அங்கே ஓர் அற்புத காட்சி நிகழ்கிறது. அவரது தோற்றம் ஒளிமயமாய் மாறுகிறது. கண்ணை பறிக்கும் வெண்ணிற ஆடையில் மாட்சியோடு ஒளிரும் இயேசுவின் அருகில் எலியா ஒருபுறமும் மோசே மறுபுறமும் தோன்றுகின்றனர். இந்த காட்சி தந்த பெருமகிழ்ச்சியில் திளைத்த பேதுரு இந்த அனுபவம் முடியாமல் தொடராதா என்று ஏங்குகிறார். அங்கேயே அப்படியே இருப்பதற்கு ஏதுவாக மூன்று கூடாரங்கள் அமைக்கவா எனக் கேட்கிறார். தனது மூன்று நண்பர்களை வியப்பிலும் மகிழ்ச்சியிலும் ஆழ்த்த மலையுச்சியில் இயேசு நடத்திய ஒலி ஒளி காட்சியாயுது. மகிழ்ச்சியின் உச்ச கட்டத்தை எக்ஸ்டசி அல்லது ராப்சர் என்கிறார்கள் ஆங்கிலத்தில். நாம் பரவச நிலை அல்லது மெய்மறந்த நிலை என்கிறோம். இத்தகைய பேரானந்த அனுபவத்தை தான் மிகவும் அன்பு செய்த மூன்று சீடர்களுக்கு இயேசு தந்ததன் காரணம் அவர்களுக்கு ஓர் உண்மையை உணர்த்தி அவர்கள் மனதிற்கு பலமூட்டத்தான். அவர்கள் மனதிற்கு பலமூட்டி உறுதிப்படுத்த வேண்டியதன் அவசியம் என்ன? விரைவில் இன்னொரு மலையில் இன்னொரு நிகழ்ச்சி நடக்கப் போகிறது. அது இந்த அனுபவத்திற்கு முற்றிலும் மாறானது. இங்கே ஒளி, அங்கே இருள். இது பகல், அது பகலில் இரவு. இங்கே வெண்ணிற ஆடைகள், அங்கே இரத்தத்தால் சிவந்த உடை. இங்கே அருகிருப்பது இரு இறைவாக்கினர்கள், அங்கே இரு குற்றவாளிகள். இது என்றும் தொடராதா என்ற ஏக்கம் இங்கே. இது ஏன் நடந்தது, ஏன் நடந்தது என்ற துக்கம் அங்கே. இன்றைய முதல் வாசகம் பழைய ஏற்பாட்டில் மிகச் சுவாரஸ்யமான நிகழ்ச்சி ஒன்றை நமக்குச் சொல்லுகிறது. ஆபிரகாமின் அன்பு மகனை, ஒரே மகனை பலியிடுமாறு கடவுள் கேட்க மறுப்பின்றி மறுபேச்சின்றி ஆபிரகாம் அதற்கு பணிந்து மகனை அழைத்து கொண்டு மலையுச்சிக்குப் போய் பலியிட முயன்றபோது இறைவனின் தூதர் அவரை தடுத்து நிறுத்தி மகனை பலியிட வேண்டாம் என்றும் அதற்கு பதிலாக ஒரு ஆட்டை பலி தருமாறும் ஆணையிடுகிறார். கடவுளுக்கு மரியாதை செய்கிறோம், அவர் மனதிற்கு மகிழ்ச்சி தருகிறோம், அவரை திருப்திப்படுத்துகிறோம் என்று நினைத்து கொண்டு கடவுள் படைத்த அவர் அன்பு செய்யும் பிள்ளைகளான மனிதர்களை கொன்று அவருக்கே பலியிடுவதாய் சொல்லி நடத்தப்பட்ட நரபலி எனும் மதிகட்ட அரக்கத்தனம் அன்றிருந்தது. அந்தச் சூழலில் அதனை தடுத்து நிறுத்துவதும் அதில் கடவுளுக்குச் சிறிதும் நாட்டமில்லை என்பதை வலியுறுத்துவதும் தான் இந்த வாசகத்தின் நோக்கம் என்கிறார்கள் சில அறிஞர்கள். நரபலி மறைந்த பிறகு கடவுளுக்கு விலங்குகளை கொன்று பலியிடும் வழக்கம் தோன்றியது. அன்றைய யூதர்கள் மத்தியில் மட்டுமல்ல, இன்றும் தமிழக கிராமங்களில் கூட பரவலாக இருக்கிறது இப்பழக்கம். இந்துக்கள் மத்தியிலும் சில இடங்களில் கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் இருக்கிறது. இதற்கெதிராக தமிழக அரசு சட்டம் கொண்டு வந்தது. சட்டம் இருக்கிறதோ இல்லையோ. இது விலங்குகளை வதை செய்வது, இது கடவுளுக்கு மட்டுமல்ல மனிதருக்கும் ஏற்புடைய செயலே அல்ல என்று வாதிடும் நல்ல மனத்தோர் உண்டு. கடவுளுக்கு பலி செலுத்த மனிதரோ விலங்குகளோ தேவையில்லை, அப்பமும் ரசமும் போதும் என்பதை நாம் உணர்ந்ததால்தான் நற்கருணை கொண்டாட்டத்தின் போது நாம் அவற்றை காணிக்கையாய் தருகிறோம். சிந்தித்து பாருங்கள், எல்லாவற்றையும் விட இறைவனுக்கு உகந்த பலி எது? ஆபிரகாம் தன் மகனை பலியிட தயாராக இருந்த இந்த நிகழ்ச்சியை முதல் வாசகத்தில் திருச்சபை என்று தருவதற்கு காரணம் கல்வாரியில் நடந்த சிலுவை பலிக்கும் தபோர் மலையில் நிகழ்ந்த இயேசுவின் உருமாற்றத்திற்கும் உள்ள தொடர்பை நமக்கு உணர்த்தத்தான். இதே உண்மையைத்தானே தன் சீடர்களுக்கு உணர்த்த விரும்பினார் இயேசு. சிலுவையில் நமக்காய் பலியான இயேசுவே மாட்சியும் ஆற்றலும் மிகுந்த இறைவனின் திருமகன். ஆற்றலும் மகிமையும் நிறைந்த இறைவன் சிறுமையும் கொடுமையும் மிகுந்த சிலுவை சாவுக்கு தன்னையே கையளித்ததன் காரணம் நம்மீது அவர் கொண்ட அன்புதான். அன்பினால் தன்னையே பலியாய் தந்த இயேசுவைப் போல நாம் இறைவனுக்காக நம்மில் உள்ள தீமையை கொன்று அன்பை பலியாய் தருவதுதான் அவருக்கு உகந்த பலி. இதை அவரே தெளிவாய்ச் சொல்லியிருந்தாலும் நாம் கவனிப்பதில்லை அல்லது பொருட்படுத்துவதில்லை. நான் பலியை அன்று இரக்கத்தையே விரும்புகிறேன் என்றார் இயேசு. விலங்கையோ பொருட்களையோ பலியாய் தருவது எளிது, இரக்கமுள்ள மனிதர்களாய் என்றும் வாழ்வது மிக கடினம். தன்னலம், பேராசை, ஆணவம், அடக்க முடியாத கோபம், காமம் என்று இரக்கத்திற்கு எதிரான பல நம்மில் உள்ளன. இந்த களைகளை அகற்றி அழித்தால் இரக்கம் நம்மில் வளர்ந்து செழிக்கும். இரக்கத்தையே விரும்புகிறேன் என்ற இயேசுவிற்கு இத்தவக்காலத்தில் நாம் தரும் பதில் என்ன?